ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ வேதவியாசர் அருளிய ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் பகுதி 18. பகவானுடைய ஸ்தூல ரூபம் மற்றும் சூக்ஷ்ம ரூபத்தை பற்றி எடுத்து கூறிக்கொண்டிருந்தார் மைத்ரேய மகரிஷி விதுரருக்கு. ஆனால் இந்த இரண்டு ரூபங்களும் மாயா சம்பந்தம் உடையவை. பகவானுடைய ரூபத்தை உபாசிக்க வேண்டும் என்றால் பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகமே தியானத்திற்கு ஏற்றதாகும். இதே சுபாசிரயம் என்று கூறப்படும் என்று அவற்றையெல்லாம் சுகபிரம முனிவர் பரீட்சித்து மகாராஜாவிற்கு எடுத்து சொல்லி கொண்டிருந்தார். மேலும் அவர் சொல்லும் பொழுது, தேவாதி ரூபங்களையும் அந்தந்த நாமங்களையும் அவரவர்க்குரிய செயல்களையும் தனித்தனியே பகவான் படைத்த விதத்தையும் சொல்கின்றேன் என்று கூறுகின்றார். பிரஜாதிபதிகள், மனுக்கள், தேவர்கள், ரிஷிகள், பித்ருகணங்கள், சித்தர், சாரணர், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், அசுரர்கள், குஷ்யகர், கின்னரர், அப்ரசு மடந்தையர்கள், யக்ஷர், கிம்புருஷர், பிராமி முதலிய மாத்ருகணங்கள், இராட்சசர், பிசாசர், பிரேதங்கள், பூதங்கள், கூஸ்மாண்ட கணங்கள், உன்மாத கணங்கள், வேதாளங்கள், யாதுதானர், கிரகங்கள், பட்சிகள், மிருகங்கள், பசுக்கள், விருஷங்கள், மலைகள், சர்ப்பங்கள் ஆகிய இவற்றை எல்லாம் தனித்தனியாக படைத்து தனித்தனியே நாமங்களையும் இட்டான். மேலும் ஜங்கம ஸ்தாவரங்கள் என்றும், ஜராயுதம், அண்டஜம், சுவேதஜம், உத்பிஜம் என்றும், ஜலம், நிலம், ஆகாயம் இவற்றில் வாசம் செய்பவர்களும் ஆகிய பற்பல வஸ்துக்களையும் அவற்றின் நாமங்களையும் செயல்களையும் படைத்தான். ஜீவன்களின் புண்ணிய பாப கர்மங்களின் பலன்களை உத்தமங்களாகவும் அதமங்களாகவும் மத்தியமங்களாகவும் பிரித்து அவ்வாறு பலவிதமாக இருந்ததால் பல வகையாக சிருஷ்டிக்க நேர்ந்தது. சாத்விக கர்மத்தினால் தேவனாகவும், இராஜச கர்மத்தினால் மனுஷனாகவும், தாமச கர்மத்தினால் பசு பக்ஷிகளாகவும் படைத்தான். இவ்வாறு படைத்த ஜகத்தினை அவரே எவ்வாறு பாதுகாக்கின்றார் என்று கூறுகின்றேன் என்று தொடர்கின்றார். அந்த பகவான் திரையக் ஜாதிகளில் பன்றி, மீன், ஆமை, அன்னம் முதலியவைகளாகவும், மனுஷ ஜாதிகளில் ராம கிருஷ்ணராகவும், தேவதைகளில் வாமனன், சுயஜன் முதலிய அவதாரங்களாகவும் தர்மத்தை சரீரமாக கொண்டு இந்த ஜகத்தினை காக்கின்றான். இந்த பகவான் காலாக்னி ருத்தனுக்குள் சென்று தான் படைத்த இந்த ஜகம் முழுவதும் கல்பத்தின் முடிவில் காற்று எவ்வாறு மேகங்களை கலைக்கின்றதோ அதே போல் கலைத்து சம்ஹாரம் செய்கின்றான். இவ்வாறு தொடர்ந்து படைத்து காத்து அழித்தலே மகா கல்பம் என்றும் அவந்திர கல்பம் என்றும் கூறப்படுகின்றது. ஸ்ரீ பிரம்மதேவர் எவ்வாறு தேவாதி மனுஷியர்களை படைத்தார் என்பதை அறிந்தோம். அதேபோல் விராட் புருஷன் நாராயணன் என்ற பெயருடன் சயனித்திருந்ததையும், அண்டத்தை படைக்க விரும்பி முதல் நான்முகனை படைத்து பின் அவனுள் புகுந்து தனது உருவத்திற்கு அங்கங்களையும் அவற்றுக்காக அபிமானி தேவதைகளையும் படைத்தார் என்று பார்த்தோம். தனது நாபிக்கமலத்தில் பிரம்மனை தோற்றுவித்தார் என்றும், பல்வேறு உருவங்களாக வியாபிக்க எண்ணி வம்சவருத்தியையும் நாபித்வாரம் முதலியவற்றையும் பிராணன், அபானன் முதலிய மரணாதி விஷயங்களையும் படைத்தார் என்றும், பலவித அவதாரங்கள் எடுத்து தர்மத்தை நிலைநாட்டி லோகங்களை காத்தார் என்றும் பார்த்தோம். காலாக்னி ருத்ர பகவானுக்குள் அந்தராத்மாவாக இருந்து பிரளய காலங்களில் உலகங்களை எல்லாம் அழித்தார் என்பதையும் கூட நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டோம். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பரீட்சித்து மன்னன் மைத்ரேயரும் வித்ரரும் எங்கு சந்தித்தார்கள் என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த சுகபிரம முனிவர், உனது பிதாமகர்கள் ஆகிய பாண்டவர்களுக்கு மந்திரியும் சகல ஜெகநாதனும் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பாண்டவர்களின் தூதனாகி ஹஸ்தினாபுரத்தில் பிரவேசித்தான். அப்பொழுது எந்த கிரகத்தில் தன்னுடைய கிரகம் என்கின்ற நினைவுடன் சுவாதீனமாக பிரவேசித்தானோ, தேவாலயம் போல் ஆராதிக்கத் தகுந்த அத்தகைய தனது கிரகத்தையும் துறந்து சம்சாரத்தில் நிராசையால் வனமேறச் சென்றார் அந்த விதுரர். மைத்ரேய முனிவரை பார்த்து முக்தி பெறும் வழி பற்றி விதுரரும் மைத்ரேய முனிவரும் எவ்விடத்தில் சந்தித்தாரோ அவற்றையெல்லாம் உனக்கு விரிவாக கூறுகின்றேன் என்று கூற ஆரம்பிக்கின்றார். மன்னவனே, ஸ்ரீ விதுரன் ஹஸ்தினாபுரத்தை விட்டு வனம் நேரச் செய்வதற்கு உண்டான காரணத்தை முதலில் சொல்கின்றேன், கேட்பாயாக என்று கூறி, அரசனான திருதராஷ்டிரன் தர்மத்தை பற்றிய அறிவு இல்லாதவனாகி துஷ்டர்களான தனது பிள்ளைகளை அதர்மத்தால் போஷிக்க முயன்று தன் தம்பியான பாண்டுவின் புத்திரர்களை அரக்கு மாளிகையில் பிரவேசிக்க செய்து தீயிட்டு கொளுத்தினான். தனது மருமகளான திரௌபதியை சபையில் அவமானம் செய்த துரியோதனை தடுக்காமல் இருந்துவிட்டான். இவ்வாறு சூதாட்டத்தில் அதர்மத்தை முன்னிட்டு ஜெயிக்கப்பட்டு 14 சம்வத்சரங்கள் வரை வனவாசம் செய்கின்றேன் என்று பிரதிஜை செய்து தர்மன் அவ்வாறே செய்து முடித்து வந்து ராஜ்யத்தில் தனக்குள்ள பாகத்தை கொடுக்க வேண்டிக் கொண்டு நின்றான். அப்பொழுது திருதராஷ்டிரன் தமோகுணம் என்ற குணத்தால் தடையெடுக்கப்பட்டு கொடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டான். இதனால் ஸ்ரீகிருஷ்ணர் சக்தி செய்யும் பொருட்டு, அதாவது தூதுவராக பொருட்டு, யுதிஷ்டிரனால் அனுப்பப்பட்டு ஹஸ்தினாபுரம் சென்றார். சபையில் பீஷ்மாதி புருஷர்கள் வீற்றிருக்க அமிர்தமான மொழியில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தர்மத்தை உபதேசிக்கின்றார். திருதராஷ்டிரன் தமது அரசவையில் கலந்து ஆலோசிக்கும் பொழுது தனது தம்பியான விதுரனையும் வரவழைத்தார். மந்திரிகளில் சிரேஷ்டரான விதுரர் பலவாறு ஆலோசனைகளை கூறினார். அதாவது மன்னரே என்று அழைத்து பின்வருமாறு நீதிகளை மொழிந்தார். தருமனான யுதிஷ்டிரன் அஜாத சத்ரு என்று பெயர் பெற்றவன். அவனுக்கு சத்ருக்களே இல்லை என்று சொல்லலாம். அவனை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அவனுடைய இந்த பெயரே அவனை பற்றி கூறும். அவனுடைய சுபாவங்கள் உமக்கும் தெரிந்திருக்கும். நீர் அவனுக்கு செய்த அபகாரங்களை மற்ற எவரும் பொறுக்க மாட்டார். ஆனால் அவன் தர்மன் சத்யவந்தன் என்பதாலும் பெரியப்பா என்னும் மரியாதையினாலும் தங்களை பொறுத்துள்ளான். எனவே அவனுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுத்து விடுவீராக என்று கூறினான். மேலும் யுதிஷ்டிரன் என்றால் யுத்தத்தில் பின்வாங்காதவன் என்று பொருளாகும். சர்பத்தின் சீற்றங்களைப் போல சீறிக்கொண்டிருக்கும் தம்பிகளையும் பொறுமையாக இருக்கும்படி செய்திருக்கின்றான். இன்னொன்றையும் கூறுகின்றேன். சத்வித குணங்கள் பொருந்தியவனும் போக மோட்சங்களை கொடுக்க வல்லவனுமாகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்கள் என் பிராணனை போன்றவர்கள் என்று மிகுந்த அபிமானத்துடன் அங்கீகாரம் செய்துள்ளான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த இடத்தில் அபிமானம் கொண்டிருக்கின்றாரோ அந்த இடத்தில்தான் ஜெயம் உண்டாகும் என்பது நிச்சயம். அவர் யாதவ சிரேஷ்டர்களான சாத்யகி, பிரத்யும்னன், அனிருத்தன் முதலிய அனைவருக்கும் பிரபுவாக இருப்பவர். பிரபல்யமான யாதவர்கள் அனைவரும் அவரது சன்னதியில் சொன்னபடி நடக்கும் தன்மை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அதுவன்றி எல்லா திசைகளிலும் உள்ள ராஜாக்களை ஜெயித்து அவர்களுக்கும் அவர் பிரபுவாக உள்ளார்கள் என்று கூறினான். இத்தகையவனான பகவானை சகாயமாக பற்றிய பாண்டவர்கள் பிறரால் நிச்சயம் வெல்ல முடியாதவர்கள் ஆவார்கள். உமது பிள்ளை துரியோதனன் தோஷங்களுக்கெல்லாம் இருப்பிடம். உன்னுடைய ஜென்மாந்திர பாவ ராசியை இப்படி பிள்ளையாக வடிவம் கொண்டு உன் வீட்டில் நுழைந்துள்ளான். ஏனெனில் இவன் பகவானை துவேஷிக்கும் தன்மையாய் இருக்கின்றான். ஆகவே இவனது செல்வங்கள் எல்லாம் தொலைந்து போவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. இந்த துரியோதனனை குலத்தின் க்ஷேமத்திற்காக நீ துறப்பாயாக. குலத்தின் க்ஷேமத்திற்காக ஒருவனை துறக்கலாம் என்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள். பார்ப்போம் என்று காலதாமதம் செய்யாதே. சீக்கிரத்தில் இந்த துரியோதனனை நீ துறந்து உமது வம்சத்தை வளர்த்து கொள்வாயாக என்று பலவாறாக நீதியை எடுத்துரைத்தான் விதுரன். இது விதுரநீதி என்று போற்றப்படுகின்றது. இவ்வாறு விதுரன் சொல்லிக் கொண்டிருக்கையில் அதை கேட்டுக்கொண்டிருந்த துரியோதனன் கோபத்தின் மிகுதியால் துச்சாதனன், சகுனி ஆகியோருடன் சேர்ந்து சத்புருஷர்களால் ஆசைப்பட தகுந்த அந்த விதுரனை திரஸ்கரித்தான். அதாவது நிந்தனை செய்தான். எவ்வாறெனில் விதுரரின் மனம் புண்படியாக தாசியின் புத்திரனும் கோணல் புத்தி கொண்டவனுமாகிய இந்த விதுரனை இந்த ஆலோசனைக்கு எவன் அழைத்தான்? என்னுடைய அன்னத்தை புசித்து கொண்டு எனக்கு பிரதிகூலமாக இருக்கின்ற குடில புத்தி கொண்டுள்ளான் இந்த விதுரன். எதிரிகளுக்கு அனுகூலமாக இருக்கின்ற இவன் ஸ்மசானம் போல், அதாவது இடுகாடு போன்று கண்ணெடுத்தும் காணவும் தகாதவன் ஆவான். இந்த சூத்திரனை பட்டணத்தில் நின்று உடனே துரத்திவிட வேண்டும். ஒருவனுடைய அன்னத்தை புசித்து கொண்டு அவனுக்கு கெடுதி நினைப்பதுவும் ஒரு தர்மமோ? இந்த பாபிஷ்டனை சீக்கிரத்தில் துரத்திவிட வேண்டும் என்று கூறினான். எதிரில் நின்று இதனை கேட்ட விதுரன் காதுகளில் பானம் போல் பாய்கின்ற தீட்சண்யமான இந்த வார்த்தைகளால் மனம் துவண்டார் விதுரர். எனினும் மதி உடையவராகையால் சிறிதும் வருத்தம் அடையாமல் புன்னகை செய்து கொண்டே தன்னுடைய தனுசினை வாசலில் வைத்து பகவானுடைய மகிமையே மகிமை என்று உணர்ந்து அங்கிருந்து புறப்பட்டார். இனி இங்கு இருக்கலாகாது, தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும். அப்பொழுது அந்த தனுசினால் என்ன பிரயோஜனம் என்று நினைத்து அந்த வாசற்படியிலேயே வைத்துவிட்டு துஷ்டர்களின் சகவாசன் பொறுக்க முடியாமையால் ஸ்ரீகிருஷ்ணனின் பாதம் பட்ட தனது கிரகத்தையும் துறந்து தேசாந்தரம் போனார் அந்த மகானுபாவராகிய விதுரர். அவருடைய கிரகவாசம் சகவாசம் கௌரவர்களின் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. இந்த பாபிஷ்டர்களின் சமூகத்தில் அவர் பிறக்க தகுந்தவரே அல்லர் என்றாலும் அவர்களது முன்னோர்களின் புண்ணிய மகிமையால் அவர் இவர்களிடையே வந்து பிறந்தார். அந்த பாபிஷ்டர்கள் அது தெரியாமல் அவனை நிந்தித்தார்கள். அவர்களது புண்ணியங்கள் அனைத்தும் அவரது வடிவம் கொண்டு அப்பொழுதே அவர்களை விட்டு நீங்கியது. அப்படிப்பட்ட மகானுபாவர் ஸ்ரீ பகவானை பல வகை திவ்ய மங்கள விக்கிரகங்களை கண்டு அர்ச்சாவதார ரூபியாக எழுந்தருளியிருக்கும் ஸ்தானங்களை ஸ்ரீரங்கம், ஸ்ரீ வேங்கடாச்சலம், ஸ்ரீ ஹஸ்திகிரி முதலிய திவ்ய தேசங்கள் எவையவை உண்டோ அந்தந்த இடங்களை காண வேண்டும் என்கின்ற விருப்பத்தினால் அந்த இடங்களுக்கு சென்றார். பரிசுத்தமான உத்யான வனங்களும் பர்வதங்களும் புதர்களும் அமைந்த பட்டணங்களிலும் அழுக்கில்லாமல் தெளிந்த ஜலங்களை உடைய புண்ணிய நதிகளிலும் தாமரை தடாகங்களிலும் பகவானுடைய திவ்ய மங்கள ரூபங்களால் அலங்கரிக்கப்பட்ட திவ்ய தேசங்களிலும் தெரிந்தார். நேயர்களே, மகாபாரத போருக்கு முன்னதாகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் செய்து முடித்திருந்த காலத்திலேயே நம் தமிழகத்திலுள்ள ஸ்ரீரங்கம், ஹஸ்திகிரி என்கின்ற காஞ்சிபுரம், முன்பு தமிழகத்தில் இருந்த திருவேங்கடமலை என்கின்ற திருப்பதி இவை யாவும் மிகவும் விசேஷமாக கருதப்பட்டு மகோன்னதராகிய ஸ்ரீ விதுரர் காண விரும்பி வந்து வழிபட்ட தலங்கள் என்று ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் மூலம் அறிகின்றோம். அத்தகைய திவ்ய க்ஷேத்திரங்களை நாமும் பக்தியுடன் சென்று வழிபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு அவர் மைத்திரேய முனிவரிடம் அறிந்து கொண்டவற்றை மற்ற விவரங்களை எல்லாம் அடுத்த பதிவில் விரிவாக காண்போம். சென்னை திருவான்மியூரிலிருந்து திருமதி லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.